சுதந்திரம் ஆன பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 8, 2021. தலைப்பு: ஆவி, கோல்டன் உரை, உபாகமம். உன்னை உபதேசிக்கும்படிக்கு பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூட்டாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். சங்கீதம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். ஆதியாகமம். கர்த்தர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து உம்முடைய சந்ததியினருக்கு நான் இந்த தேசத்தை கொடுத்தேன். ஆதியாகமம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளையில்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம். தேர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, இனி உன் தேர் ஆபிராம் எண்ணப்படாமல் உன் தேர் ஆபிரகாம் எண்ணப்படும். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்குவேன், ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஆதியாகமம். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை என்றான். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். கொரிந்தியர். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியையன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியையன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மசுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக ஒன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்திஸ் கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். புலன்கள் அமைதியாக இருக்கும் போது ஆவி கடவுள் கேட்கப்படுகிறது. கிறிஸ்தவத்தின் கோட்பாடும் ஆதாரமும் ஆன்மீக உணர்வால் அறியப்படுகின்றன. ஆவி நனவை மேம்படுத்துகிறது மற்றும் எல்லா உண்மைகளிலும் வழிநடத்துகிறது. சங்கீதக்காரன் இவ்வாறு கூறுகிறார், பல நீர் சத்தங்களை விட உயர்ந்த இறைவன் ஆம். கடலின் வலிமையான அலைகளை விட வலிமையானவன். ஆன்மீக நன்மை என்பது ஆன்மீக நன்மையின் பகுத்தறிவு. புரிந்து கொள்வது என்பது உண்மையான மற்றும் உண்மையற்றவற்றுக்கு இடையேயான எல்லை நிர்ணயம் ஆகும். ஆன்மீக புரிதல் மனம் வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவாக இல்லை. இது வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்ட எல்லாவற்றின் உண்மை. ஆவியானவர் கடவுளே அறியப்படாத எண்ணங்களை அவற்றின் சரியான சேனல்களில் சேகரிக்கிறார், மேலும் இந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு புனித நோக்கத்தின் இதழ்களை திறக்கும் போதும் அந்த நோக்கம் தோன்றும். ஆவி என்பது வலிமை, இருப்பு மற்றும் சக்தி ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது, மேலும் புனித எண்ணங்களால் அன்பினால் சிறகுகள். அவரது பிரசன்னத்தின் இந்த தேவதைகள் புனிதமான குற்றச்சாட்டுடன் மனதின் ஆன்மீக வளிமண்டலத்தில் ஏராளமாக உள்ளன. இதன் விளைவாக அவற்றின் சொந்த குணாதிசயங்களை மீண்டும் உருவாக்குகின்றன. அவற்றின் தனிப்பட்ட வடிவங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் அவற்றின் இயல்புகள் கடவுளின் இயல்புடன் இணைந்தவை என்பதை நாம் அறிவோம். ஆன்மீக ஆசீர்வாதங்கள் இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அவை வெளிப்புறமயமாக்கப்பட்டவை, ஆனால் அகநிலை விசுவாச நிலைகள் மற்றும் ஆன்மீக நிலைப்பாட்டு ஆத்மாவால் ஈர்க்கப்பட்ட தேசபக்தர்கள் சத்தியத்தின் குரலை கேட்டார்கள். மனிதன் மனிதனுடன் பேசுவதைப் போலவே கடவுளோடு நனவுடன் பேசினான். பண்டைய தீர்க்கதரிசிகள் தங்கள் தொலைநோக்கை ஒரு ஆன்மீக தவறான நிலைப்பாட்டில் இருந்து பெற்றனர். தீமை மற்றும் புனைக்கதைக்கான தவறான உண்மையை முன்னறிவிப்பதன் மூலம் அல்ல, எதிர்காலம் மற்றும் மனித நம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்து கணிப்பது இருப்பது உண்மைக்கு இசைவாக இருக்க விஞ்ஞானத்தில் போதுமான அளவு முன்னேறும் போது ஆண்கள் விருப்பமில்லாமல் பார்ப்பனர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மாறுகிறார்கள். பேய்கள், ஆவிகள் அல்லது தேவதைகளால் அல்ல, ஆனால் ஒரே ஆவியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்து கொள்வது இந்த மனதுடன் ஒத்துப்போகின்ற எப்போதும் இருக்கும் தெய்வீக மனம் மற்றும் சிந்தனையின் தனிச்சிறப்பு. ஏஞ்சல்ஸ் கடவுளின் எண்ணங்கள் மனிதனுக்கு செல்கின்றன. ஆன்மீக உள்ளுணர்வு தூய்மையான மற்றும் சரியானது, நன்மை தூய்மை மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றின் உத்வேகம் அனைத்து தீமை சிற்றின்பம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை எதிர்க்கிறது. தேவதூதர்கள் மனிதர்களாக இல்லை, விலங்குகளின் குணங்களை தங்கள் சிறகுகளில் வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வான பார்வையாளர்கள், ஆன்மீகத்தில் பறக்கிறார்கள், பொருள் அல்ல பெண்கள். தேவதூதர்கள் கடவுளிடமிருந்து வந்த தூய எண்ணங்கள், சத்தியம் மற்றும் அன்பால் சிறகுகள். அவர்களின் தனித்துவம் எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவதூதர்கள் உயர்ந்த எண்ணங்கள். ஏதோ கல்லறையின் வாசலில் தோன்றுகிறார்கள். அதில் மனித நம்பிக்கை அதன் அருமையான பூமிக்குரிய நம்பிக்கைகளை புதைத்துவிட்டது. வெள்ளை விரல்களால் அவை ஒரு புதிய மற்றும் புகழ்பெற்ற நம்பிக்கையை நோக்கி வாழ்க்கையின் உயர்ந்த இலட்சியங்களுக்கும் அதன் சந்தோஷங்களுக்கும் சுட்டி காட்டுகின்றன. தேவதூதர்கள் கடவுளின் பிரதிநிதிகள். இந்த மேல் நோக்கி உயரும் மனிதர்கள் ஒருபோதும் சுய பாவம் அல்லது பொருள் சார்ந்த தன்மைக்கு இட்டு செல்வதில்லை, ஆனால் எல்லா நன்மைகளின் தெய்வீக கோட்பாட்டிற்கும் வழிகாட்டுகிறார்கள். அங்கு ஒவ்வொரு உண்மையான தனித்துவமும் உருவமும் கடவுளின் சாயலும் கூடும். இந்த ஆன்மீக வழிகாட்டிகளுக்கு அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் எங்களுடன் தங்கியிருக்கிறார்கள். மேலும் தேவதூதர்களை அறியாமல் மகிழ்விக்கிறோம். முட்டாள்தனமான மாயைகளால் ஈர்க்கப்பட்ட உலகம் குழந்தை பருவத்தின் பொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. மணி நேரங்களை கனவு காண்கிறது. பொருள் உணர்வு இருப்பு உண்மைகளை வெளிப்படுத்தாது. ஆனால் ஆன்மீக உணர்வு மனித நனவை நித்திய சத்தியமாக உயர்த்துகிறது. மனிதகுலம் மெதுவாக பாவ உணர்வில் இருந்து ஆன்மீக புரிதலுக்கு முன்னேறுகிறது. எல்லாவற்றையும் சரியாக கற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் கிறிஸ்தவ மண்டலத்தை சங்கிலிகளால் பிணைக்கிறது. உண்மை மற்றும் அன்பின் பொக்கிஷங்கள் விரிவடைவதால் ஆன்மீக இருப்பை மனிதன் விகிதாச்சாரத்தில் புரிந்து கொள்கிறான். மனிதர்கள் கடவுளை ஈர்க்க வேண்டும். அவற்றின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும். அவை இருப்பது பற்றிய பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும். மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும். பாவமும் இறப்பும் தள்ளி போடப்பட வேண்டும். இதை பற்றி யோசித்து பாருங்கள் அன்புள்ள வாசகரே. அது உங்கள் கண்களிலிருந்து சாக்கடை தூக்கும் மென்மையான சிறகுகள் கொண்ட புறா உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் துன்ப உணர்வு கோபமாகவும் துன்பமாகவும் கருதும் சூழ்நிலை அன்பு ஒரு தேவதையை அறியாமல் மகிழ்விக்கும். சிந்தனையின் அடிச்சுவடுகள் பொருள் நிலைப்பாட்டுகளுக்கு மேலே உயர்ந்து மெதுவாக உள்ளன. மேலும் பயணிக்கு ஒரு நீண்ட இரவை காட்டுகின்றன. ஆனால் அவருடைய பிரசன்னத்தின் தேவதூதர்கள் இரவு வெகு தூரம் கழிந்திருக்கும் போது நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்லும் ஆன்மீக உள்ளுணர்வு இருளில் நம் பாதுகாவலர்கள். ஒரு உயர்ந்த மற்றும் மிகவும் நடைமுறை கிறிஸ்தவம் நீதியை நிரூபித்தல் மற்றும் நோய் மற்றும் ஆரோக்கியத்தில் மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த யுகத்தின் வாசலில் நிற்கிறது. சேர்க்கைக்கு தட்டுகிறது. இந்த தேவதூதர் வருகையாளரின் கதவை நீங்கள் திறப்பீர்களா அல்லது மூடுவீர்களா? அவர் அமைதியான மனநிலையுடன் வருகிறார். அவர் மதியம் ஆணாதிக்கத்திற்கு பழையவராக வந்தார். விஞ்ஞான சிந்தனையின் இன்னும் சிறிய குரல் கண்டம் மற்றும் கடல் வழியாக உலகின் தொலைதூர எல்லைக்கு எட்டுகிறது. சத்தியத்தின் செவிக்கு புலப்படாத குரல் மனித மனதில் சிங்கம் கர்ஜிக்கும் போது போல இது பாலைவனத்திலும் பயத்தின் இருண்ட இடங்களிலும் கேட்கப்படுகிறது. இது தீமையின் ஏழு இடி களை தூண்டுகிறது. மேலும் இரகசிய டோன்களின் முழு டயபசனையும் உச்சரிக்க அவர்களின் மறைந்திருக்கும் சக்திகளை தூண்டுகிறது. சத்தியத்தின் சக்தி நிரூபிக்கப்பட்டுள்ளது. பிழையின் அழிவில் வெளிப்படுகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.